غرباء 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 ولغير الله لا نحني الجباه غرباء ولتضينا شعارا للحياة إن تسأل عنا فإنا لا نبالي بالطغى نحن جند.
அல்லாஹ்வுடைய தூதரினுடைய இந்த எழுச்சியை பார்த்து சும்மா இருக்க முடியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரினுடைய இந்த எழுச்சியை பார்க்கும் பொழுது அவர்களுக்குள் ஒரு பயம் ஏற்படுகிறது. இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவிற்கு இப்பொழுது இவரினுடைய கை ஓங்கி விட்டது. இந்த அரபுகள் எல்லாம் இன்றைக்கு அவருக்கு பின்னால் செல்லக்கூடிய அளவிற்கு முழு அரபுகளையும் ஒரே கொள்கையின் மீது இப்பொழுது ஒற்றுமைப்படுத்தி விட்டார். இந்த கூட்டம் இன்னும் வாழ்வார்களே ஆனால் இந்த கூட்டம் மீண்டும் இந்த பூமியில் இருப்பார்களே ஆனால் காரணம் அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வப்பொழுது முன்னறிவிப்பு செய்து கொண்டே இருப்பார்கள். ரோமை நாடு பிடிப்போம் அல்லாஹ் நாடினால் பாரசீகத்தை என்னுடைய தோழர்கள் எல்லாம் ஆட்சி செய்வார்கள் கூடிய விரைவிலே. ரோமனினுடைய அந்த கவசங்கள் எல்லாம் என் தோழர்களுக்கு வணிமத்துகளாக போரினுடைய செல்வங்களாக அல்லாஹ் ஒரு நாள் மீட்டுக் கொடுப்பான் என்று அவ்வப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் உபதேசம் செய்யும் பொழுது இப்பொழுது ரோமர்களுக்கு மத்தியில் ஒரு பயம் ஏற்படுகிறது. ரோம் அரசாங்கம் எல்லாம் பயப்படுகிறார்கள். இவர் சொன்னார், ஒரு காலத்தில் மக்காவை விட்டு வெளியேறும் பொழுது மதீனாவிற்கு வரும் பொழுது மக்காவை ஒரு நாள் நாங்கள் மீட்போம் என்று சொன்னார். அதே போன்று மக்காவை மீட்டெடுத்து விட்டார். இவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் படித்துக் கொண்டிருக்கிறது. அதே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார், ரோமையும் பாரசீகத்தையும் எல்லாம் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று பேசுகிறாரே ஆனால் இந்த தூதரையும் இவரினுடைய கொள்கையையும் இந்த கொள்கையின் பின்னால் வழிநடக்கக்கூடிய அவரின் தோழர்களை நாம் விட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக என்னுடைய நாடும் அவர்களுக்கு பின்னால் சென்றுவிடும் என்ற பயத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை அந்த ரோமர்கள் எல்லாம் கிளப்பி விடுகிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஹிஜ்ரி 9வது ஆண்டு அல்லாஹ்வுடைய தூதர் மரணிப்பதற்கு ஒரு வருடத்திற்கு முன்னால் இந்த யுத்தம்தான் கடைசி யுத்தம். அல்லாஹ்வுடைய தூதர் கலந்து கொண்ட யுத்தங்களிலேயே கிட்டத்தட்ட 19 யுத்தங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தளபதியாக தலைமையேற்று வெற்றிகளை சூடிய அந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவரினுடைய மரணத்திற்கு ஒரு வருடத்திற்கு முன்னால் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இறுதியாக கலந்து கொண்ட யுத்தம் ஹிஜ்ரி 9வது ஆண்டு தபூக் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கில் ஏற்படுத்த ஒரு யுத்தம் தான். இந்த யுத்தம் யாருக்கு எதிராக நடைபெற்றது என்று சொன்னால் இந்த ரோமர்களுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதரினுடைய அந்த கடிதங்களை எல்லாம் கொண்டு சேர்ப்பவர்களை எல்லாம் அவ்வப்பொழுது கொலை செய்வது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக சூழ்ச்சி செய்வது, அல்லாஹ்வுடைய தூதரினுடைய கொள்கையை அரபு மண்ணில் இருந்து துடைத்து எரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த ரோமர்களில் அதாவது ரோமர்களினுடைய ஒரு தலைவர் கஸ்ஸான் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் என்ன செய்வானேயானால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக மிகப்பெரிய படைகளை திரட்டுவார். அதிலே குறிப்பாக 2 கோத்திரத்தாரர்கள் அரபுகளாக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் கிறிஸ்தவ கொள்கையை ஆரம்பத்திலிருந்தே பின்பற்றக்கூடியவர்கள், கிறிஸ்தவ மதத்திற்கு மதம் மாறியவர்கள். அந்த அரபிலே 2 கோத்திரத்துக்காரர்களையும் தன்னோடு இணைத்தவனாக இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை கிரகணப்படுத்திக் கொண்டிருக்கிறான். இந்த செய்தி மதீனா முழுவதும் பரப்பப்படும். சஹாபாக்களினுடைய உள்ளங்கள் எல்லாம் பயத்தால் அப்படி நடுங்கிவிடும். ரோமர்களின் மீது எந்த நேரத்தில் வேண்டுமையானாலும் தாக்குதல் நடத்தலாம். அந்த ரோமர்களினுடைய அரசர் அறிவிப்பு செய்வான், எந்த நேரத்தில் வேண்டுமையானாலும் மதீனா தாக்குதலுக்குள்ளாக்கப்படும் என்று அவன் அறிவிப்பு செய்தவுடன் சஹாபாக்கள் எல்லாம் உள்ளங்களினால் கொஞ்சம் பயம் ஏற்பட்டுவிடும். காரணம், அவர்களினுடைய இராணுவத்திற்கு முன்னால் அவர்களினுடைய படைகளுக்கு முன்னால் இம்மாரெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது. சஹாபாக்கள் ஒவ்வொரு இரவும் இமாம் புகாரி சொல்வார்கள், பயந்து பயந்தே தூங்குவார்களாம். ஏதாவது அசரீதியான ஒரு சப்தம் ஏற்பட்டு விட்டால் ரோமர்கள் படையெடுத்து விட்டார்களா, ரோமர்களினுடைய படை மதீனாவை தாக்கி விட்டதா என்று அச்சம் கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த ரோமர்கள் இப்பொழுது முஸ்லிம்களினுடைய உள்ளங்களில் தங்களினுடைய படையை பற்றி ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் சிரியாவில் இருந்து ஒரு வியாபார நிமித்தமாக ஷாமில் இருந்து ஜெய்தூன் எண்ணெயை வியாபாரம் செய்வதற்காக வேண்டி மதீனாவிற்கு வந்த வியாபாரிகளிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், ரோமனினுடைய மன்னனைகளை எதிர்ப்பதை போன்று அவ்வப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறானே, எங்கள் நாடுகளை எல்லாம் அபகரிப்பதை போன்று பேசுகிறானே, அவனுடைய செயல்பாடுகள் இப்பொழுது எப்படி இருக்கிறது? உடனே அந்த செய்தும் வியாபாரிகள் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ரோமர்களினுடைய மன்னன் ஹிர்கல் என்பவன் 40,000 ராணுவ வீரர்களோடு இப்பொழுது தயார்படுத்தி உங்களை எதிர்ப்பதற்காக வேண்டி மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். இன்னும் ஒரு சில நாட்களில் உங்களை எதிர்ப்பதற்காக வேண்டி மதீனாவிற்குள் வரலாம். பல்வா என்ற ஒரு இடம் வரை அவர்களினுடைய கூட்டம் ரோமர்களினுடைய படை வந்து கொண்டிருக்கிறது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு அறிவிப்பு செய்யப்படும். இப்பொழுது அல்லாஹ் நம்முடைய தூதர் யோசிப்பார்கள், அவர்களை நாம் நம்முடைய நாட்டுக்குள் விடுவோமையானால் அவர்கள் நம் நாட்டின் மீது போர்த்ததுக்கு ஆரம்பிப்பார்களேயானால் உண்மையில் இப்பொழுதுதான் அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். இப்பொழுதுதான் குறைஷிகளையும் யூதர்களையும் நாம் எல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். அரபு கோத்திரங்களை எல்லாம் நாம் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அந்த ரோமர்கள் மீது தாக்குதல் நடத்தி அவர்கள் வெற்றி பெறுவார்களே ஆனால் இத்தனை நாட்கள் நாம் போராடிய போராட்டங்கள் எல்லாம் வீணாக மாறிவிடும். இத்தனை நாட்கள் நாம் செய்த அந்த அர்ப்பணிப்புகள் எல்லாம் இந்த கொள்கையை கெட்டி பாதுகாப்பதற்காக வேண்டி, இந்த கொள்கைக்காக வேண்டி இழந்த தியாகங்கள், எண்ணிலடங்காத போர்களையும் எண்ணிலடங்காத தியாகங்களை கொண்டு இந்த மார்க்கம் கெட்டப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அவர்களை நாம் உள்ளே விடுவோமே ஆனால் அவர்கள் நம்மை கபலீகரணம் செய்வார்களே ஆனால் இதற்கு பிறகு இதே போன்ற ஒரு எழுச்சியை நம்மால் உருவாக்க முடியாது. அல்லது நாம் அவர்களோடு போராட ஏற்பட்டு அவர்கள் மோடி போராடக்கூடிய சூழ்நிலையில் நாம் தோற்றுவிட்டோமே ஆனால் இப்பொழுது அடங்கி இருக்கக்கூடிய கோத்திரத்துக்காரர்களுக்கெல்லாம் நம் மீது ஒரு கேவலம், நம் மீது ஒரு பயம் சென்றுவிடும். ஆதலால் நாம் அவர்களை நேரடியாக சந்திப்போம். அவர்கள் என்னை சந்திப்பதற்கு முன்னால், அவர்களினுடைய படைகள் என்னை சந்திப்பதற்கு முன்னால், அவர்கள் என் மீது தாக்குதல் நடத்துவதற்கு முன்னால் ஈமானை சுமந்து கொண்டு இந்த உம்மத்தினுடைய ரோமர்களை நாம் சந்திப்போம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் முடிவெடுக்கிறார்கள். இப்பொழுதுதான் நாம் யோசிக்க வேண்டும் சகோதரர்களே. இஸ்லாமிய வரலாற்றில் எத்தனையோ யுத்தங்களை நாம் கடந்து கொண்டிருப்போம். இந்த தபூக் என்ற இந்த யுத்தத்திற்கு அரபியில் இன்னொரு பெயர் சொல்லப்படும், ஜெய்ஷுல் உஸ்ரா. மிக கஷ்டமான ஒரு யுத்தம். காரணம், இத்தனை யுத்தங்களை நாம் எல்லாம் செய்தோம், மதீனாவிற்கு ஒரு சில கிலோமீட்டர்களுக்கு முன்னாடி நாம் செய்தோம். பத்ர் என்பது மதீனாவிற்கு நெருக்கமாக இருக்கும், உஹத் என்பது மதீனாவிற்கு நெருக்கமாக இருக்கும். ஹுதைபியா ஒரு 400 கிலோமீட்டர், 450 கிலோமீட்டர், மக்கா ஒரு 500 கிலோமீட்டரோடு நம்முடைய யுத்தங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. ஆனால் இந்த தபூக் என்ற இந்த யுத்தம் இருக்கிறதே, இது கிட்டத்தட்ட மதீனாவில் இருந்து 2000 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் பயணிக்க வேண்டிய தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த தபூக். அவ்வளவு தூரமான ஒரு சூழ்நிலை. அது மாத்திரமல்ல, இந்த காலகட்டம் ஹிஜ்ரி 9வது நூற்றாண்டு. எந்த நூற்றாண்டிலே ரோமர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பயமுறுத்துவதற்காக வேண்டி படைகளை திரட்டுகிறார்களோ இந்த காலகட்டம் மதீனாவில் மிக பஞ்சமான ஒரு காலகட்டம். மதீனாவினுடைய அன்சாரிகளும் முஹாஜிரிகளும் பஞ்சத்தால் வாடிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். அது மாத்திரமல்ல, இந்த காலகட்டம் வெயிலினுடைய உச்சம் இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இந்த யுத்தத்திற்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. வெயில் உச்சத்தில் இருக்கும், நம்மெல்லாம் தெரிந்திருக்கும் பாலைவனங்களினுடைய இந்த வெயில்கள் எல்லாம், அரபு தேசத்தினுடைய வெயில்கள் எல்லாம். இப்பொழுது அல்லாமையற்ற எந்த ரோமர்களுக்கு எதிராக படை திரட்டலாம் என்று நினைக்கிறார்களோ அந்த காலகட்டம் வெயில் மிக அதிகமாக இருக்கிறது. பொதுவாக அரபுகள் வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய நேரங்களில் தங்கள் ஒட்டகத்தை கூட தங்கள் வீட்டு வாசலில் கட்டி போட மாட்டார்கள். காரணம், அவர்களினுடைய அந்த வெயிலின் தாக்கத்தால் அவர்களினுடைய ஒட்டக குட்டிகளை கூட அந்த வெயில் கரித்துவிடும். அந்த அளவிற்கு வெயில் அதிகமாக இருக்கும். ஒரு வருடத்தில் ஒரு சில மாதங்கள் அரபு தேசத்தில் எல்லாம் மிக கடுமையான வெயில் இருக்கும். தாங்கள் வெளியே வருவது இரண்டாவது, தங்களினுடைய கால்நடைகளை கூட வெளியே கட்டி போட மாட்டார்கள் அந்த வெயிலினுடைய சூட்டா. அப்படி அந்த ஒட்டகங்களை எல்லாம் கரித்துவிடும். அந்த அளவிற்கு நாம் எல்லாம் இன்றைக்கு இஸ்லாத்தில் ஏதோ 1 மணி நேரம் நான் பேசிவிட்டு, ஏதோ 1 மணி நேரம் நீங்கள் எல்லாம் கேட்டதற்கு பிறகு, அல்லது ஏதோ ஒரு விஷயத்திற்காக வேண்டி இஸ்லாத்திற்கு பாடுபட்டவுடன் நாங்கள்தான் இஸ்லாமிய பாதுகாவலர்கள் என்று மமதை தட்டுகிறோமே, நாம் தான் இந்த இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய சேவை செய்து விட்டோம், எங்களால் தான் இந்த இஸ்லாம் உயிர்ப்பித்திருக்கிறது என்று மமதையில் வாழக்கூடியவர்கள் கண்ணீர் விட்டு யோசிக்க வேண்டிய நிலைமை இந்த யுத்தம். காரணம், இது ஒரு சாதாரண ஒரு யுத்தம் இல்லை. அல்லாஹ் அவனுடைய தூதர் ஒரு கட்டம் வெயிலினுடைய உச்சத்தில் இருக்கிறது, மற்றொரு கட்டம் பஞ்சத்தில் சஹாபாக்கள் இருக்கிறார்கள், கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள் பஞ்சம் மதீனாவில் ஆட்கொள்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த ஹிஜ்ரி 9வது நூற்றாண்டு 9வது ஆண்டு அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ரோமர்களுக்கு எதிராக படையை திரட்டுகிறார்களோ அந்த நேரத்தில் அல்லாஹ் பேரித்த படங்களை எல்லாம் அப்படி பழுக்க வைக்கிறான். இப்படி இருக்கும் பார்ப்பதற்கு, பஞ்சத்தில் 2.5 வருடம் ஆண்ட கூட்டம் அந்த அரபுகளிடத்தில் எல்லாம் நமக்கு தெரியும். அந்த வெயில் அடிக்கக்கூடிய நேரங்களில் தான் அவர்கள் எல்லாம் விவசாயம் செய்வார்கள். பேரித்தவனங்களை எல்லாம் அறுவடை செய்வார்கள். இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ரோமர்களுக்கு எதிராக போராடுவதற்கு கட்டளையிடுகிறார்கள். நீங்கள் முஸ்லீமாக இருந்தால் பதிலினுடைய யுத்தம் எல்லாம் கலந்து கொண்டால் கலந்து கொள்ளலாம், கலந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் இந்த ரோமர்களோடு எதிர்க்கக்கூடிய யுத்தம் மிகப்பெரிய ஒரு படையை எதிர்ப்பதினால் அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிப்பாக கட்டளையிடுகிறார்கள். யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வை நம்பினால் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் இந்த யுத்தத்தில் கலந்து கொண்டே ஆக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதரினுடைய கட்டளை வேறு. இப்பொழுது வெயில் உச்சத்தில் இருக்கிறது, பழங்கள் எல்லாம் விவசாயங்கள் எல்லாம் பஞ்சத்தினுடைய வருடம் முடிந்து இப்பொழுது அறுவடை செய்யக்கூடிய அந்த நெருக்கத்தில் சகாபாக்கள் இருக்கிறார்கள். இதையெல்லாம் விட மிகப்பெரிய ஒரு நிலைமை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த யுத்தத்தில் கைகளில் காசு இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அறிவிப்பு செய்கிறார்கள், ரோமர்களுக்கு எதிராக நாம் யுத்தம் செய்ய வேண்டும், கிளம்புங்கள் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டில் உள்ளதை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தார்கள். இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்வார்கள், எந்த அளவிற்கு ஒரு சிரமமான யுத்தம் பாருங்க. என்னுடைய சஹாபாக்கள், என்னுடைய இமானிய முன்னோர்கள், இன்றைக்கு நான் ஒரு அற்பமான ஒரு செயலை செய்தவுடன் நான் தான் இந்த இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய சேவையாளி, நான் தான் இந்த இஸ்லாத்தினுடைய பாதுகாவலன், எங்களை கொண்டுதான் இஸ்லாம் எழுச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது, நாங்கள் இருப்பதனால் தான் இஸ்லாம் என்று இந்த உலகத்தில் நெஞ்சை நிறுத்தி பேசுகிறோமே, கொஞ்சம் பாருங்கள் அந்த தபூக்கினுடைய வரலாறுக்கு, அந்த நபி தோழர்களினுடைய அந்த சிரமத்தை பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அல்லாஹ்வுடைய தூதர் அழைப்பு கொடுக்கிறார். பஞ்சம் முடிந்து விவசாயம் அறுவடை செய்யக்கூடிய காலம் அந்த காலம், அரபுகள் எல்லாம் தங்கள் கால்நடைகளை கூட வெளியே கொண்டு வராத காலம் அந்த காலம். இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் 2000 அதிகமான தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த ரோமர்களை நாம் அடக்கி ஒடுக்க வேண்டும். ஆதலால் வெயில் அடித்தாலும் சரி, எவ்விடத்திலே விவசாயத்தை பஞ்சத்தினுடைய காலம் முடிந்து இப்பொழுது பேரித்த மரங்கள் எல்லாம் கொத்து கொத்தாக பழுத்த நிலையில் இப்பொழுது அறுவடை செய்வதற்கு தகுதியாக இருந்தாலும் சரி, யாரும் அறுவடை செய்ய வேண்டாம். அல்லாஹ்வுடைய பாதையில் ரோமர்களை நாம் அறுவடை செய்ய வேண்டியது இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழைப்பு கொடுக்கிறார். இது மாத்திரமல்ல, சஹாபாக்கள் இப்பொழுது இஸ்லாம் அதிக இடத்தில் பரவியதினால் 30,000 சஹாபாக்கள் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ள வருகிறார்கள். இப்பொழுது பொருளாதாரம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அறிவிப்பு செய்கிறார், தபூக்கினுடைய யுத்தம் ஒரு சாதாரண யுத்தம் அல்ல, உலகத்தினுடைய வல்லரசை இன்ஷா அல்லாஹ் நாம் தலையில் கொட்டப் போகிறோம். உலகத்தினுடைய வல்லரசை புதைத்து விட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் இது வல்லரசாக மாறப் போகிறது. ஆதலால் மிகப்பெரிய படையோடு நாம் செல்ல வேண்டும். இப்பொழுது ஒவ்வொரு சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது சஹாபாக்களுக்கு மிம்பருக்கு மேலே ஏறுவார்கள். என்னுடைய தோழர்களே, இந்த யுத்தத்தில் யார் உதவி செய்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். ஒரு நபி தோழர் எழுந்திருப்பார், யா ரசூலல்லா யா ரசூலல்லா, 100 ஒட்டகையையும் அந்த ஒட்டகத்திற்கு மேலே தேவைப்படக்கூடிய உணவுகளையும் சாமான்களையும் போருக்கு தேவையான அனைத்தையும் நான் தருகிறேன் யா ரசூலல்லா. அல்லாஹ்வுடைய தூதருக்கு பத்தாது. மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்திருப்பார்கள், என் தோழர்களே இந்த யுத்தத்திற்கு இது போதாது, 30,000 தோழர்கள் இருக்கிறார்கள், இந்த ஒட்டகம் குதிரைகள் பத்தாது, அல்லாஹ்வுடைய பாதையில் உதவி செய்யுங்கள். மீண்டும் ஒரு நபி தோழர் எழுந்திருப்பார், யா ரசூலல்லா, 200 ஒட்டகமும் அந்த ஒட்டகத்திற்கு மேலே தேவைப்படக்கூடிய எல்லா சாதனங்களையும் நான் தருகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், மீண்டும் இது பத்தாது, இது பத்தாது, இந்த யுத்தத்தில் இது தாங்காது என்று சொல்லும் பொழுது இப்பொழுது அந்த நபித்தோடு எழுந்திருப்பார், யா ரசூலல்லா, 300 ஒட்டகமும் அந்த ஒட்டகத்திற்கு மேலே தேவைப்படக்கூடிய சாமான்களை நான் தருகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பார்கள், ஒவ்வொரு முறையும் நான் அறிவிப்பு செய்யும் பொழுது ஒரே குரல் தானே கேட்கிறது, யார் அவர்? அப்பொழுது சொல்வார்கள், யா ரசூலல்லா, உஸ்மான், நான்தானங்களினுடைய மருமகன் உஸ்மான், முதலில் 100, அதற்கடுத்து ஒரு 200, அதற்கடுத்து ஒரு 300, ஆக மொத்தம் 500 ஒட்டகைகளையும் அந்த ஒட்டகத்திற்கு தேவையான எல்லா சாதனங்களையும் அந்த 500 ஒட்டகத்தில் போராடக்கூடிய போராளிகளுக்கு தேவையான எல்லா சாமான்களையும் நான் தருகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், உஸ்மான், இதற்கு பிறகு நீ என்ன செய்தாலும் அல்லாஹ் உன்னை கண்டுகொள்ள மாட்டான், அல்லாஹ் உன்னை மன்னித்து விடுவான் என்று உஸ்மான் செல்வார்கள். மீண்டும் ஒரு 400 ஒட்டகம், மீண்டும் ஒரு 100 குதிரைகள், மீண்டும் ஒரு 1000 தங்க தீனார்கள் அல்லாஹ்வுடைய தூதரினுடைய கரத்தில் கொடுத்து 900 ஒட்டகம், 100 குதிரைகள், 1000 தங்க காசுகளை யா ரசூலல்லாஹ் இந்த உஸ்மானுக்கு நீங்கள் இந்த போரில் உதவி செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார், இப்படி உதவி செய்ததினால் உஸ்மானுக்கு சொர்க்கம் என்று நீங்கள் சொன்னதினால் இதையும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் தன்னுடைய சொத்துக்களை கொடுப்பார். இந்த உம்மத்திலே மிகப்பெரிய நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி அறிவிப்பு செய்தவுடன் தன் வீட்டில் இருக்கக்கூடிய சாமான்களை எல்லாம் எடுத்தவராக 4000 திருகங்களோடு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பார்கள், அபூபக்கரே அபூபக்கரே உங்களுடைய வீட்டில் எதை வைத்து விட்டு வந்திருக்கிறீர்கள்? அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லப்படும், யா ரசூலல்லாஹ் என்னுடைய ரப்பையும் அந்த ரப்பனுக்குரிய தூதரையே எங்கள் வீட்டில் நாங்கள் வைத்திருக்கிறோம். உண்பதற்கு உணவில்லை, வீட்டிலே சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லை என்றாலும் இஸ்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று முழு வீட்டையும் துடைத்தவராக அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கொடுக்கப்படுகிறது. இந்த உம்மத்தினுடைய வீரர் ஹலீஃபா உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு தன் சொத்தினுடைய பாதியை அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த யுத்தத்தில் கொடுக்கிறார். இப்படியாக ஒவ்வொரு சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கொடுக்கிறார்கள். சில ஏழையான சஹாபாக்கள் ஒன்றுமே இல்லாதவர்களாக இருக்கும் பொழுதே ஞாபகம் அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணிக்க வேண்டும். இந்த ரோமர்களை எதிர்க்கக்கூடிய விஷயத்தில் எங்களினுடைய அர்ப்பணிப்புகளும் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு ஏழையான சஹாபிகள் தங்களுடைய வீட்டில் இருந்த அந்த கோல்மைகளை எல்லாம் அப்படி வலித்து எடுத்து வந்து ஒரே ஒரு குத்தாக ஒரு சஹாபி 2 குத்துகளை கொண்டு வருவார், மற்றொரு சஹாபி ஒரே ஒரு குத்தை கொண்டு வருவார். யார் சொல்லா இதுதான் எங்களிடத்தில் இருக்கிறது. யார் சொல்லா எங்கள் தாய் பசித்திருக்கலாம், எங்கள் மனைவி பசித்திருக்கலாம், எங்கள் வீட்டில் இதை தவிர எதுவுமே இல்லை என்றாலும் நாங்கள் இந்த அல்லாஹ்வுடைய யுத்தத்தில் உதவி செய்ய வேண்டும். இந்த இஸ்லாம் பாதுகாக்கப்படும். யார் சொல்லா இதோ நீங்கள் கையில் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதரினுடைய கரத்தில் கொடுக்கும் பொழுது சில முனாபிக்கீன்கள் கேலி அடிப்பார்கள், இந்த ஒரு குத்து கோதுமையா அல்லாஹ்வுக்கு தேவையாக இருக்கும், இந்த ஒரு குத்து கோதுமையா அல்லாஹ் உங்களிடத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறார் என்று முனாபிக்கீன்கள் கேவலமாக பார்க்கும் பொழுது அத்தியாயம் 9 வசனம் 76 அல்லாஹ் வசனத்தை இறக்குவான், பரம்மா ஆதாஹும் மின் ஃபத்லிஹி வஃஹிலு பிஹி வதவல்லவஹும் மௌலிதூன். அவர்களுக்கு தன் அருளில் இருந்து வணங்கிய பொழுது அதில் அவர்கள் உலோகித்தனம் செய்து அவர்கள் புறக்கணித்தவர்களாக பின்வாங்கி விட்டார்கள் என்றாலும் சில ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் தங்கள் வீடுகளில் இருந்த ஒரு குத்தை கூட அல்லாஹ்விடத்தில் அந்த உலோகித்தனம் செய்யாமல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அர்ப்பணித்தார்களே அவர்களினுடைய புகழை யாராலும் அடைய முடியாது என்பதாக அந்த சஹாபிகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் வெகுவாக புகழ்ந்து பேசுகிறார். இப்படியாக அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய படை மதீனாவிலிருந்து தபூக்கை நோக்கி 30,000 இஸ்லாமிய ராணுவ வீரர்களோடு பதிவு செய்யப்படும் பலம் பத்தாதே, ஆள்பலம் பத்தாதே. 18 நபர்களுக்கு ஒரு ஒட்டகம், ஒரு மனிதர் 1 மணி நேரம் ஒட்டகத்தில் பயணம் செய்ய வேண்டும், அதற்கு பிறகு 17 மணி நேரம் அவர் நடக்க வேண்டும், அதற்கு பிறகு இன்னொரு நபித்தோழர் ஏறுவார், அதற்கு பிறகு இன்னொரு நபித்தோழர் ஏறுவார். இப்படி 18 நபித்தோழர்களுக்கு ஒரு ஒட்டகம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் பிரித்து கொடுக்கிறார்கள். எல்லாவற்றையும் பயணம் செய்யக்கூடிய அந்த பயணம் இருக்கிறதா இல்லையா? எத்தனையோ பாதைகள் இருக்கிறது, ஆனால் அந்த தம்பூக்கினுடைய யுத்தத்திற்கு செல்லக்கூடிய அந்த பாதை கரடு முரடான ஒரு பாதை. வழிகள் எல்லாம் அவ்வளவு அழகான முறையில் போடப்படவில்லை, முற்களும் கற்களுமான அந்த பாதை. இப்பொழுது சஹாபாக்கள் 1 மணி நேரம் தான் ஒட்டகத்தில் அமர முடியும், அதற்கு பிறகு ஒவ்வொரு நபித்தோழராக 18 நபர்கள் அமர்ந்ததற்கு பிறகுதான் முதலில் அமர்ந்தவர் அமர முடியும். இப்படியாக 17 மணி நேரம் நடந்தே அந்த கரடுமுரடான பாதையில் செல்வதினால் அந்த ஹதீஸ் இமாம் புகாரி சொல்வார்கள், சஹாபாக்களினுடைய கால்கள் எல்லாம் அப்படி 2 துண்டுகளாக பிளந்து ரத்தம் பீரிட்டு கொண்டே இருக்கும். கால்கள் எல்லாம் ரத்தம் பீரிடும், சாப்பிடுவதற்கு சாப்பாடு இருக்காது, 30,000 நபர்களுக்கு உணவு தேவை என்று சொன்னால் எந்த அளவிற்கு எல்லாம் அவனுடைய தூதர் மதீனாவில் இருந்து கிளம்பும் ஒவ்வொரு சஹாபியினுடைய கையில் ஒரு குத்து பேரித்தம்பளத்தை கொடுப்பார்கள். இதுதான் இன்றைய உணவு என்று சொல்வார்கள், ஒவ்வொரு சஹாபியும் அந்த ஒரு குத்து பேரிச்சம்பளத்தை மாற்றினும் தங்கள் வாய்களில் சப்பியவர்களாக போராடுவார்கள். போராட்டம் தபூக்கை நோக்கி செல்வார்கள். இந்த உம்மத்து பட்ட கஷ்டத்தை பாருங்கள். ஏதோ இன்றைக்கு எமக்கு கீழே நாங்கள் அமர்ந்து கொண்டு ஏதோ ஒரு சூழ்நிலையான ஒரு நல்ல சூழ்நிலையில் இன்றைக்கு நாகினார் அல்லா அல்லாஹ் அக்பர் என்று அல்லாஹ்வை புகழுகிறோமேயானால் அதற்கு பின்னணியில் நடந்த தியாகங்களை பாருங்கள். இப்பொழுது ஒவ்வொரு நாளும் ஒரு குத்து பேரித்த மரங்களை ஒவ்வொரு சஹாபாக்களும் வரிசையில் நின்று வாங்குவார்கள். ஒரு கட்டத்தில் அந்த ஒரு குத்து பேரித்த மரங்களும் தீர்ந்து போகிறது. ஒரு சஹாபிக்கு ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பேரித்த மரம் தான். அந்த ஒரு நாள் முழுவதும் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபி தோழர்களிடத்தில் தாபியங்கள் கேட்பார்கள், ஒரு பேரித்த மரம் ஒரு நாளைக்கு எப்படி? நாங்கள் எல்லாம் வாயில் சின்ன குழந்தைகளை போன்று அந்த தபூக்கை நோக்கி நடக்கும் பொழுது சப்பிக்கொண்டே இருப்போம். ஒரு நாள் முழுவதும் அந்த பேரித்த மரத்தை தான் நாங்கள் உணவாக சப்புவோம். எல்லாவற்றையும் விட இப்பொழுது சகாபாக்கள் சொல்வார்கள், இந்த தபூக்கை நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஒரு கட்டத்தில் அந்த ஒரு பேரித்த மரமும் தீர்ந்து விட்டது. மரத்தினுடைய பட்டைகளை உடைத்து நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம். அந்த யுத்தங்களை மரத்தினுடைய இலைதலைகளை எல்லாம் நாங்கள் சாப்பிட்டோம். எங்கள் வாய்கள் எல்லாம் அப்படி 30,000 நபித்தோழர்களினுடைய வாய்கள் எல்லாம் அப்படி புண்களாக அடிக்க ஆரம்பித்து விட்டது. நாங்கள் எல்லாம் மனம் கழிக்க நாடினால் ஒரு ஆடு புழுக்கையை போடுவதை போன்றுதான் நாங்கள் எல்லாம் புழுக்கையை போடுவோம். ஒரு ஆடுகளை மாடுகளை போன்று இலைதலைகளை சாப்பிட்டு ஒரு கட்டத்தில் நடந்து நடந்து எங்கள் செருப்புகள் எல்லாம் வந்துவிட்டது. எங்கள் மேலாடைகளை கிழித்து எங்கள் காலுகளில் அந்த வெயிலினுடைய சூட்டினால் நாங்கள் எல்லாம் கெட்டிக்கொண்டு தபூக்கை 30,000 நபித்தோழர்கள் அடைகிறார்களே. ஆனால் அந்த யுத்தத்தினுடைய நிலைமை எங்கே? ஒரே ஒரு சேவையை செய்துவிட்டு நான் தான் இதற்கு காரணம் என்று இஸ்லாத்திற்கு பெருமையை என்னை கொண்டுதான் என்று நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் செய்தோழர்களே, அந்த நபித்தோழர்களினுடைய ஒரு அற்பத்தியாகத்திற்கு நாங்கள் உங்கள மாட்டோம். ஏதோ ஒரு ஏசி அறைக்குள் 1 மணி நேரம் என்ன 10 மணி நேரம் பேசலாம், 1 மணி நேரம் என்ன நாள் முழுவதும் கேட்கலாம். இது என்ன தியாகம்? அங்கே மட்டைகளையும் இலைகளையும் சாப்பிட்டு வெயிலினுடைய பாறைகளிலும் முற்களிலும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு என் இஸ்லாம் என் இஸ்லாம் என்று பயணித்த அந்த தோழர்கள், அவர்களுக்கு முன்னால் நாம் எல்லாம் கடுகல்ல சகோதரர்களே, கோடி 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 நாம் எல்லாம் குப்பைகள், நாம் எல்லாம் சருகுகள். எம்முடைய தியாகம் எல்லாம் என்னுடைய உள்ளத்தில் என்னுடைய பேச்சை கொண்டு என்னுடைய செயலை கொண்டு என்னிடத்தில் ஒரு பெருமை ஏற்பட்டா என்னுடைய தலையில் அடிக்க வேண்டும். நீ எந்த பெருமைக்கு சொந்தக்காரன்? நீ எந்த இஸ்லாத்திற்கு சொந்தக்காரன்? உனக்கு முந்தாம் ஒரு தலைமுறை, உனக்கு முந்தாம் ஒரு கூட்டம். அவர்களினுடைய நிலைமையை பாரடா. இது எனக்கு மாத்திரமல்ல, காரணம் யாராக இருந்தாலும் சரி சகோதரர்களே, முதலில் நம்முடைய உள்ளங்கள் சுத்தப்பட வேண்டும். எந்த தியாகத்தை செய்தாலும் சரி அந்த சஹாபாக்கள் நினைத்து பாருங்கள், நாம் எல்லாம் அற்பம் அற்பம் குப்பைகள் சருகுகள். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 30,000 நபித்தோழர்களை அழைத்தவராக அந்த வெயிலினுடைய காலங்களில் கரடு முரடான அந்த சூழ்நிலைகளில் இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதரும் நபித்தோழர்களும் இலைகளையும் பட்டைகளையும் சாப்பிட்டவர்களாக அந்த தபூக்கினுடைய அந்த பாதையில் நடந்து செல்கிறார்கள். இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அப்படி நடந்து செல்லும் பொழுது ஹிஜ்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் வருகிறது. அதாவது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சமூக கூட்டத்தாக வாழ்ந்த இடம். அந்த இடம் வந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் இமாம் புகாரி சொல்வார்கள், எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் சமூக என்ற கூத்து கூட்டத்தாக வாழ்ந்தார்கள். அவர்கள் அக்கிரமம் செய்ததினால், அவர்கள் அசிங்கமாக வாழ்ந்ததினால், அவர்கள் இந்த பூமியில் பெருமை அளித்ததினால், மலைகளை எல்லாம் குடைந்து அப்படியே வாழ்க்கை நடத்திய கூட்டம் அந்த கூட்டம். அல்லாஹ் சொல்வான், அதை போன்று பலமான ஒரு படைப்பை இந்த பூமியில் நான் படைக்கவில்லை என்பதாக அல்லாஹ் சொல்வான். அந்த கூட்டம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்த பொழுது, அல்லாஹ்வுடைய நியமத்துகளை புறக்கணிக்கும் பொழுது அல்லாஹ் அந்த கூட்டத்தை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் அழித்தான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய ஈமானை பாருங்கள், அவர்களுடைய அந்த பயத்தை
பஞ்சத்தில் சாகனா, என் குழந்தைகள் பஞ்சத்தில் சாகனா, வெயிலே எங்கள் கால்களில் இருந்து ரத்தம்
அல்லாஹ் யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே இப்பொழுது சஹாபாக்களினுடைய உள்ளத்தில் தைரியத்தை கொடுத்து எதிரிகளினுடைய உள்ளத்தில் அல்லாஹ் பயத்தை கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரினுடைய கரத்தை உயர்த்துகிறான். இப்பொழுது ரோமர்கள் பயந்து ஓட ஆரம்பிக்கிறார்கள். இப்பொழுது உலகம் முழுவதும் பேசப்பட்டு விட்டதே, அல்லாஹ்வுடைய தூதர் ரோமர்களினுடைய நாட்டுக்கு சென்று ரோமர்களையே விரட்டி அடித்து விட்டார். உண்மையில் வல்லவசு மதீனா தான் என்று இப்பொழுது உலகம் முழுவதும் பேசப்படக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் முஸ்லிம்களினுடைய கரத்தை இப்பொழுது உயர்த்தி விட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தபூக்கில் 3 நாட்கள் தங்கியவர்களாக அந்த ரோமர்களை எதிர்பார்த்தவர்களாக வாருங்கள் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இரண்டில் ஒன்றை அல்லாஹ் எங்களுக்கு தருவான். இம்மா புகூரன் ஒன்று நாங்கள் உங்களை வெட்டி வெட்டி பெறுவோம், அல்லது உங்கள் கையினால் நாங்கள் வீரமரணம் அடைவோம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ரோமர்களுக்கு கடிதம் அனுப்புகிறார்கள். அந்த ரோமரினுடைய மன்னனும் ஓட ஆரம்பிக்கிறார். அந்த ரோம ராணுவ வீரர்கள் முஸ்லிம்களினுடைய இந்த அர்ப்பணிப்புக்கு முன்னால், முஸ்லிம்களினுடைய தியாகத்திற்கு முன்னால், யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே அல்லாஹ் முஸ்லிம்கள் ஏற்கனவே பலகீனத்தில் வந்திருப்பதினால் அல்லாஹ் முஸ்லிம்களினுடைய கரத்தை உயர்த்தி இப்பொழுது முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுக்கிறார். இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பியவர்களாக இப்பொழுது மதீனாவை நோக்கி வருகிறார்கள். இப்பொழுது மதீனா தென்பட ஆரம்பித்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், நாம் நேசிக்கக்கூடிய பூமி அதோ உஹது தெரிகிறதே, அதோ உஹதுமலை தெரிகிறதே, நாம் நேசிக்கக்கூடிய மலையும் பூமியும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவை பார்த்து புகழ்ந்தவர்களாக இப்பொழுது மதீனாவிற்குள் வருகிறார்கள். இந்த யுத்தத்தில் ஒரு அருமையான ஒரு நிகழ்வு நடந்தது.
செய்தியை பதிவு செய்வார்கள்.
நாளைக்கு வாங்கிக் கொள்ளலாம் என்று வீடு திரும்புவேன். இப்படி ஒவ்வொரு நாள் காலையிலும் நான் செல்வேன். ஆனால் போருக்குண்டான எந்த தயாரிப்பையும் நான் செய்ய மாட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரி 9 ஆண்டு வியாழக்கிழமை ரஜப் மாதம் அல்லாஹ்வுடைய தூதர் கிளம்பி விட்டார்கள் யுத்தத்திற்காக வேண்டி. அப்பொழுது என்னிடத்தில் மிகப்பெரிய 2 வாகனம் இருந்தது. அதற்கு முன்னாடியும் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான குதிரையை தந்ததில்லை. அதற்கு பின்னாடியும் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஆரோக்கியமான ஒரு குதிரையை தரவில்லை. போருக்கு தேவையான எல்லா சாதனங்களும் என்னிடத்தில் இருந்தது என்றாலும் அல்லாஹ்வுடைய தூதர் கிளம்பியவுடன் நம்மிடத்தில் தான் விரைவாக பயணிக்கக்கூடிய 2 குதிரை இருக்கிறதா இல்லையா, அதில் எதையாவது ஒன்றை எடுத்து நாம் அல்லாஹ்வுடைய தூதரை அடைந்து விடலாம் என்பதாக நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிலிருந்து எல்லா முஸ்லிம்களும் கிளம்ப ஆரம்பித்து விட்டார்கள். நான் மதீனாவை பார்த்தால் யாரெல்லாம் நயவஞ்சர்கள் என்று அறிமுகப்படுத்தப்பட்டார்களோ அவர்களை தவிர இன்னும் கால்களும் கைகளும் இல்லாத அந்த ஊனமானவர்களை தவிர, வயதானவர்களை தவிர, குழந்தைகள் பெண்களை தவிர, போருக்கு செல்ல முடியாமல் வாகனம் இல்லாமல் இருந்த ஒரு சில நபித்தோழர்களை தவிர மற்ற எல்லா முஸ்லிம்களும் யுத்தத்திற்கு சென்று விட்டார்கள். என்னுடைய கண்கள் எல்லாம் கலங்க ஆரம்பித்து விட்டது. இப்படி நாட்கள் செல்ல ஆரம்பித்து விட்டது. ஒரு நாள் என்னுடைய தோழர் ஒரு தோழர் அவர் பிரயாணம் செய்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்காக வேண்டி மதீனாவிற்குள் வரும் பொழுது அவர் தன்னுடைய மனைவியினுடைய வீடுகள், அவர்களுடைய 2 வீடுகளும் அப்படி நல்ல குளிர்ச்சியான தோட்டத்திற்கு நடுவில் இருந்தது. அவருக்கு 2 அழகான மனைவிகள் இருந்தார்கள். தன்னுடைய கணவர் வருகிறார், போருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபித்தோழரை அனுப்பி வைத்திருப்பார்கள். மற்றொரு ரிவாயத், ஒரு கடிதத்தை கொடுப்பதற்காக வேண்டி அந்த நபித்தோழரை அனுப்பி வைத்திருப்பார்கள். இப்பொழுது கடிதத்தை கொடுத்து விட்டோம் அல்லது வேற ஒரு படைக்கு அனுப்பி வைத்திருந்த நபித்தோழர் இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதரை பார்ப்பதற்காக வேண்டி மதீனாவிற்குள் வரும் பொழுது அவர்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் அந்த குளிர்ச்சியான அந்த வெப்பத்தினுடைய காலத்தில் அந்த நபித்தோழர் தன்னிடத்தில் வருகிறார், நம் கணவர் பல மாதங்களுக்கு பிறகு நம்மிடத்தில் வருகிறார் என்பதற்காக வேண்டி தோட்டங்களை எல்லாம் குடுமைப்படுத்தி வீட்டை எல்லாம் சுத்தப்படுத்தி தன் கணவருக்காக வேண்டி தங்களை அலங்கரித்துக் கொண்டு 2 மனைவிமார்கள் நல்ல உணவுகளை தயாரித்தவர்களாக அந்த கணவனை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள்.
என் நபியை நான் தபூக்கிலே சந்தித்து என் நபியோடு நான் திரும்பி வந்ததற்கு
ஆரம்பிக்கிறார். இதையெல்லாம் காவிதமாக பார்க்குகிறார். இந்த நிலைமையெல்லாம் பார்த்ததற்கு பிறகும் அந்த நபித்தோழர் போருக்கு கிளம்பவில்லை. அந்த நபித்தோழர் போருக்கு கிளம்பவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் தபூக்கினுடைய மைதானத்தில் 30,000 நபித்தோழர்கள் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் பாருங்கள், எல்லோரையும் பார்த்து விட்டு கேட்டார்கள், ஐன காபிபுனு மாலிக், எங்கே காபிபுனு மாலிக்கை நான் பார்க்கவில்லையே, இந்த கூட்டத்தில் என்னுடைய தோழர் காபிபுனு மாலிக் எங்கே இருக்கிறார்? உடனே ஒரு நபித்தோழர் சொல்வார், யார் ரசூலல்லா, மாஃபாயா காபிபுனு மாலிக், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பார்கள், என்னுடைய தோழர் காபிபுனு மாலிக்கை இந்த கூட்டத்தில் காணவில்லையே. ஃபகால ரஜுல் மின் பனி ஸலமா, பனி ஸலமா என்ற கோத்திரத்தை சார்ந்த ஒரு நபித்தோழர் பேசுவார், யார் ரசூலல்லா, ஹரஸமு குர்தா, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, உலகத்தினுடைய இன்பம் அவரை மயக்கி விட்டது யார் ரசூலல்லா, மதீனாவினுடைய விவசாயத்தில் அவர் மூழ்கி விட்டார் யார் ரசூலல்லா, அல்லாஹ் அவருக்கு செல்வத்தை கொடுத்ததினால் அவர் போருக்கு வராமல் அந்த செல்வத்தில் மூழ்கி விட்டார் யார் ரசூலல்லா. சகோதரத்துவத்தை பாருங்கள். உடனே ஃபகால மாத் இப்னு ஜபல் என்று நபித்தோழர் எழுந்திருக்கிறார், பிசமா குல்ட, பேசுவதிலேயே கெட்ட வார்த்தையை நீ பேசுகிறாய், வல்லாஹி யா ரசூலல்லா, அல்லாஹ் மீது சத்தியமாக, மா அலிம்னா அலைஹி இல்லா பிஹைரேன், காபிபுன் மாலிக்கினுடைய விஷயத்தில் நன்மையை தவிர எதையும் நாங்கள் பார்க்கவில்லை யா ரசூலல்லா, அவர் நல்லவர் யா ரசூலல்லா, இவர் சொல்வதை போன்று நீங்கள் அவரை தவறாக நினைக்க வேண்டாம். இதுதான் சகோதரத்துவம். ஒரு ஈமான் கொண்ட ஒரு சகோதரனை ஒரு சகோதரன் புரைப்படுத்தும் பொழுது மத்த ஈமான் கொண்ட ஒரு நபி பேசவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதர் யுத்தத்தில் இருந்து திரும்பி வர ஆரம்பித்து விட்டார்கள் என்ற எனக்கு செய்தி கிடைத்து விட்டது. என் உள்ளங்கள் எல்லாம் பதற ஆரம்பித்து விட்டது. காரணம், நாம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் என்ன சொல்ல போகிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் நம்மிடத்தில் கேட்டால் என்ன பதில் சொல்ல போகிறோம் என்று திணறியவராக 80 மக்கள் மதீனாவின் போரில் கலந்து கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் வருகிறார்கள், மதீனாவில் தன் வீட்டுக்கு சென்று குளித்து விட்டு பள்ளியில் ருகா தொழுது விட்டு இப்பொழுது நபித்தோழர்களுக்கு அருகாமை உட்கார்கிறார்கள். போரில் கலந்து கொள்ளாதவர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிறார்கள், யா ரசூலல்லா, எங்களுக்கு இந்த காரணம் இருந்தது, ஆதலால் போரில் கலந்து கொள்ளவில்லை. சில முனாஃபிக்கீன்கள் பொய் சொல்வார்கள், காரணமே இருக்காது ஆனால் காரணம் என்று பொய் சொல்லி விடுவார்கள். சில முனாஃபிக்கீன்கள் ஒரு காரணம் சொல்லாமல் நாங்கள் எல்லாம் வரமாட்டோம், நான் எல்லாம் வரவில்லை என்பதாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் எடுத்து பேசியவராக நீங்கள் கலந்து கொள்ளவில்லை. அப்பொழுது நீங்கள் அல்லாத வேற யாருக்கு முன்னாடி நான் அமர்ந்திருந்தாலும் ஏதாவது ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி உங்களினுடைய கோபத்திலிருந்து நான் தப்பித்துக் கொள்ளலா, நீங்கள் அல்லாமல் வேற யாருக்கு முன்னால் நான் அமர்ந்திருந்தாலும் நான் பொய்யான காரியங்களை இந்த முனாஃபிக்கீன்கள் சொல்வதை போன்று நானும் பொய்யான காரணத்தை சொல்லி தப்பித்திருக்கலாம், நான் உங்களிடத்தில் மறைக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியும் நான் ஏன் பின்தங்கினேன், நான் ஏன் வரவில்லை என்பதை அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருப்பதனால் உங்களிடத்தில் இந்த முனாஃபிக்கீன்கள் பொய் சொன்னதை போன்று நானும் இல்லாத ஒரு காரணத்தை சொல்லி பொய் சொன்னேன், என்னை நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள், எனக்காக என்னை நீங்கள் பிரார்த்திப்பீர்கள், உங்களிடத்தில் நான் போய் சொல்லலாம், ஆனால் அல்லாஹ் உங்களுடைய கோபம் என்னை தொட்டுவிடும். அதே சமயத்தில் உண்மையான இப்பொழுது என்னுடைய செய்தியை நான் உங்களிடத்தில் சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் என் மீது கோபப்படத்தான் போகிறீர்கள், என்றால் நான் அல்லாஹ் உங்களுடைய தீர்ப்பை எதிர்பார்த்தவனாக நான் ஏன் போருக்கு வரவில்லை என்று உண்மையான காரியத்தை உங்களுக்கு முன்னால் நான் சொல்கிறேன். இவர்கள் தான் நபித்தோழர்கள், இவர்கள் தான் நபித்தோழர்கள், நபி உருவாக்கிய தோழர்கள். இப்பொழுது இந்த காபிபுல் மாறி சொல்கிறார், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக யா ரசூலல்லா, இதற்கு எத்தனையோ ஆண்டுகள் நான் இஸ்லாத்தை எட்டிருக்கிறேன், இத்தனை ஆண்டுகளில் நீங்கள் எந்த தபூக்கிற்கு சென்றீர்களோ அந்த காலகட்டத்தை தவிர என்னிடத்தில் அதிகமான பொருளாதாரம் இருந்ததில்லை. அந்த அளவிற்கு நீங்கள் தபூக்கிற்கு செல்லும் பொழுது அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருந்தார், பயணிப்பதற்கு இரண்டு வாகனத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தார், உங்களோடு போர் செய்வதற்கு எல்லா உடல் ஆரோக்கியமும் என்னிடத்தில் இருந்தது. என்றாலும் நான் தவறு செய்து விட்டேன் யா ரசூலல்லா, நான் வேண்டும் என்றுதான் அந்த போரில் கலந்து கொள்ளவில்லை யா ரசூலல்லா என்று உண்மையை சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது எல்லா நபித்தோழர்களையும் பார்த்து சொல்வார்கள், இந்த நபித்தோழர் உண்மையை சொல்லிவிட்டார், இந்த நபித்தோழர் உண்மையை சொல்லிவிட்டார் என்றாலும் அல்லாஹ்வுடைய வசனம் இவரினுடைய விஷயத்தில் வரக்கூடிய வரை நாம் இவரோடு பேசக்கூடாது, யாரும் இவரோடு தொடர்பு வைக்கக் கூடாது, யாரும் இவரை பார்க்க கூடாது, யாரும் இவரோடு வியாபாரம் செய்யக்கூடாது, யாரும் இவரோடு சலா சொல்லக்கூடாது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய வஹியை எதிர்பார்த்தவராக இப்பொழுது அந்த நபித்தோழரை இப்பொழுது ஒதுக்கி வைக்க ஆரம்பிக்கிறார்கள். இப்பொழுது அந்த நபித்தோழர் வெளியே வருகிறார். அப்பொழுது மத்த நபித்தோழர்கள் எல்லாம் அந்த நபித்தோழருக்கு பின்னாடி சென்றேன், காணிபுரி மாளிகையே மற்றவர்கள் ஏதோ ஒரு காரணத்தை சொன்னதை போன சொல்லியிருந்தார், அல்லாஹ் உன்னை தூதவனுக்காக வேண்டி அல்லாஹ் அவர்கள் பிரார்த்தித்திருக்கலாம், அல்லாஹ் உன்னை மன்னித்திருப்பானா இல்லையா, ஏன் நீ நம்பிக்கை முன்னால் உண்மையை சொன்னால், நீ இந்த பூமியில் தவறு செய்ததே இல்லையே, நீ ஏன் இந்த ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தி விட்டாய் என்று காணிபுரி மாளிகை உணர்ச்சி ஏற்படும் பொழுது இப்பொழுது காணிபுரி மாளிகையெல்லாம் அந்த நபித்தோழர்களிடத்தில் கேட்பார், என்னை போன்று வேற யாராவது உண்மையை சொல்வர்கள் இருக்கிறார்களா? அப்பொழுது அந்த நபித்தோழர்கள் சொல்வார்கள், முலாலா இப்னு ரபீஅ ஹிலான் இப்னு உமையா என்ற இரண்டு நபித்தோழர்கள், அதிலே ஹிலான் இப்னு உமையா வயது முதிர்ந்தவர், இந்த இரண்டு நபித்தோழர்களும் உன்னை போன்று தேவையில்லாமல் எந்த காரணமும் இல்லாமல் போருக்கு வராமல் பின்தங்கினார்கள் என்றால் நபியிடத்தில் உண்மையை பேசிவிட்டார்கள், உனக்கு சொன்ன தீர்ப்பை தான் அல்லாஹ் உன்னுடைய தூதர் முலாலா இப்னு ரபீஅ இருக்கும் ஹிலான் இப்னு உமையாவுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களோடு நாங்கள் உங்கள் மூன்று நபர்களோடு நாங்கள் பேச மாட்டோம், உங்களோடு எந்த தொடர்பும் வைக்கக் கூடாது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை ஒதுக்கி வைத்து விட்டார்கள் என்பதாக இந்த மூன்று நபித்தோழர்களுக்கும் சொல்லப்படுகிறது. இவ்வளவு காலம் அந்நிய ஊழியமாக பழகிய அல்லாஹ்வுடைய தூதர், அந்த தூதரோடு பழகிய அந்த தோழர்கள் எல்லாம், தன் தந்தையை வெட்டினால் கூட ஈமான் இருந்தால் மன்னிக்கக்கூடிய அந்த தோழர்கள் எல்லாம் இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் நபித்தோழர்களும் இவரோடு பேச மறுக்கிறார்கள். எந்த நபித்தோழரும் இவருடைய பேசவில்லை. இப்பொழுது இந்த நபித்தோழர் இவருக்கு ஒரு சிறிய தந்தையினுடைய மகன் அபு கதாதா மிக அதிகமாக தன் மகனை போன்று இந்த நபித்தோழரை நேசிப்பார், தன் வீட்டினுடைய சுவற்றுக்கு மேலே ஏறியவராக அபு கதாதா என்னோடு நீ பேச மாட்டாயா, உனக்கு தெரியாதா நான் அல்லாஹ்வின் ஒரு தூதரை எவ்வளவு நேசிக்கிறேன் என்று உனக்கு தெரியாதா, அந்த அபு கதாதா பேச மாட்டார், அபு கதாதா என்னோடு பேச மாட்டாயா, உனக்கு தெரியாதா இந்த பூமியின் நபிக்கு பிறகு உன்னைத்தான் நான் அதிகமாக நேசிக்கிறேன், நான் சலாம் சொல்கிறேனே பதில் சொல்ல மாட்டாயா, அந்த நபித்தோழர்கள் பேச மாட்டார்கள், அபு கதாதா உனக்கு தெரியாதா அல்லாஹ்வின் தூதரை நான் நேசிக்கக்கூடிய முறை என்னோடு நீ பேச மாட்டாயா என்று அந்த நபித்தோழர் சொல்லும் பொழுது மற்ற எந்த நபித்தோழரும் அபு கதாதாவும் பேச மாட்டார். காணிபுரி மாளிகை சொல்வார்கள், ஷாப்பு நான் ஒரு இளைஞன், ஆனால் கிலானிபு உமையாவுமோ கிலானிபு உமையாவுமோ வயது முதிர்ந்தவர்கள், மற்ற இரண்டு நபித்தோழர்களும் பள்ளிவாசலிலே தொழுவதற்கு கூட சகாபாக்கள், அதாவது பள்ளிவாசலுக்குள் வந்தால் யாருமே அவர்களோடு பேசாததினால் அவர்கள் தங்கள் வீடுகளிலேயே தொழுது கொள்வார்கள், வீட்டிலேயே அழுது கொண்டிருப்பார்கள், நான் இளைஞனாக இருப்பதினால் யாரிடத்தில் பேசினார் என்ன பேசாமல் இருந்தார் என்ன நாம் தெருக்களில் நடப்போம், அப்படியாவது நபித்தோழர்கள் நபீமனிடத்தில் பேசுவார்கள் என்ற ஆறுதலில் நான் மதீனாவினுடைய வீதிகள் எல்லாம் அப்படி நடந்து நடந்து செல்வேன், காலையாகிவிட்டால் என்னுடைய வியாபாரத்துக்கு செல்லாமல் மதீனாவினுடைய வீதிகளையே ரவுண்டடிப்பேன், ஒவ்வொரு நபித்தோழருக்கும் சலாம் சொல்வேன், எந்த நபித்தோழரும் எனக்கு பதில் சொல்ல மாட்டார், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்தில் இக்காமத்து சொல்வதற்கு முன்னால் சுன்னத்து சொல்வதற்கு முன்னாலேயே நான் பள்ளியிலே போய் அமர்ந்து கொள்வேன், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் வந்துவிட்டார், நபித்தோழர்களினுடைய பாசத்தை பாருங்கள், நபித்தோழர்களினுடைய அந்த அன்பை பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் வந்துவிட்டால் அவர்கள் தக்பீர் கட்டி தொழுவார்கள், அவர்களினுடைய தொடைக்கு பக்கத்தில் நின்று கொள்வேன், நான் என்னை அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்களா என்று அல்லாஹ்வுடைய தூதரினுடைய முகத்தையே நான் பார்ப்பேன், அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்க மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் தொழுது முடித்தவுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நான் உங்களுக்கு சலாம் சொல்கிறேன் என்று சொல்வேன், கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்மை போன்ற சகோதரத்துவம் இல்லை, அவர்களினுடைய சகோதரத்துவம் எப்படிப்பட்ட சகோதரத்துவம். அல்லாஹ் பதிவு செய்கிறார், அல்லாஹ் பதிவு செய்கிறார், முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர், வல்லதீன ஆமனூ மஅஹு, அந்த தூதரோடு இருக்கக்கூடிய சஹாபாக்கள் யார் தெரியுமா? ருஹமாவு பைனஹும், ருஹமாவு பைனஹும், தங்களுக்கு மத்தியிலே அன்புடையவர்கள், தங்களுக்கு மத்தியிலே பாசமுடையவர்கள், தன்னுடைய தந்தையை வெட்டினால் கூட ஈமான் இருக்கிறது என்பதற்காக வேண்டி மன்னித்த நபித்தோழர்கள், நபித்தோழர்களோடையே தங்கள் வாழ்க்கையை, நபியோடையே ஒவ்வொரு மக்களும் தொழுது அந்த நபித்தோழர்கள். இப்பொழுது யாருமே அவர்களோடு பேச மறுத்து விட்டால் அவர்களுடைய நிலைமை என்னவாகும்? இப்பொழுது ரோமர்களில் இருந்து ஒரு மன்னன் கஸ்ஸான் என்று சொல்லக்கூடியவன் ஒரு கடிதம் எழுதுகிறார் காபூர் மாலிக்கிற்கே, காபே காபே, நீ எந்த தூதருக்காக வேண்டி வந்தாயோ அந்த தூதர் இன்றைக்கு உன்னை இழிவுபடுத்தி அவரும் அவன் தோழர்களும் இப்பொழுது உன்னோடி பேச மறுக்கிறாரா? அந்த கேவலமான பூமியை வாழ்வதை விட்டுவிட்டு என் நாட்டுக்கு வா, உனக்கு நான் அரசவையில் அலங்கரிக்கிறேன் என்பதாக காபூர் மாலிக்கிற்கு கடிதம் அனுப்பப்படும். அப்பொழுது காபூர் மாலிக் அழுவார், எனக்கு வந்த நாசமே, எனக்கு வந்த நாசமே, எங்களுடைய எதிரிகள் எல்லாம் இன்றைக்கு என்னை அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு பிரிக்கக்கூடிய அளவுக்காக நான் கேவலப்பட்டு விட்டேன் என்று அந்த கடிதத்தை கிழித்து தன்னுடைய நெருப்பிலே போட்டு விடுவார். இப்பொழுது அழுது கொண்டே இருப்பார். 40 நாட்கள் ஆனவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்கள், ஒரு நபித்தோரை அழைத்து அவர்களுடைய மனைவியையும் குழந்தையையும் அவரை விட்டு பிரிந்து விட சொல்லுங்கள். காபூர் மாலிக்கிடத்தில் ஒரு நபித்தோர் போவார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், உன் மனைவியையும் உன் குழந்தையையும் விட்டு நீ பிரிய வேண்டுமா? உடனே காபூர் மாலிக் எப்படி கேட்பார் தெரியுமா? பிரிய வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? நான் தலாக்கு விட்டு விடட்டுமா? என் நபி தலாக்கா விட சொன்னார்கள். நபி சொன்னால் மனைவியை தலாக்கு விட தயார், நபி சொன்னால் குழந்தையை தூக்கி எறிய தயார். அல்லாஹ்வுடைய தூதர் பிரியுங்கள் என்று சொன்னவுடன் காபூர் மாலிக் கேட்கிறார், என் மனைவியை நான் தலாக்கு விட்டு விடட்டுமா? நபி அதையாக விரும்புகிறார்கள். அப்பொழுது அந்த தோழர் நபியிடத்தில் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், தலாக்கெல்லாம் விட வேண்டாம், உறவு மாத்திரம் கொள்ள வேண்டாம் என்று அவருக்கு கட்டளையிடுங்கள், அவர் மனைவியை அவர்களுடைய வீட்டுக்கு அனுப்ப சொல்லுங்கள். அப்பொழுது காபூர் மாலிக் தன் மனைவியிடத்தில் வருவார், என் மனைவியே, என் மனைவியே, உன் பொருளாதாரத்தையும் உன் குழந்தையும் அழைத்தவனாக உன்னுடைய தாய் வீட்டுக்கு சென்று விடு, அல்லாஹ்வுடைய தூதரினுடைய கட்டளை என்று சொன்னவுடன் அவர்களுடைய மனைவியும் அந்த பேச்சை கேட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாரா, அப்படியானால் உங்களை நாங்கள் பிரிந்து தாய் வீட்டுக்கு செல்கிறேன் என்பதாக. இப்பொழுது அந்த பெண்மணியும் அல்லாஹ்வுடைய தூதரினுடைய பேச்சை கேட்டவர்களாக அவர்களுடைய வீட்டுக்கு செல்வார்கள். முராராஜு ரபியாவுடைய மனைவியும் பிரிந்து விடுவார்கள், கிலாடிபின் உம்மையாவுடைய மனைவியும் பிரிவார்கள். ஆனால் இந்த கிலாடிபின் உம்மையா மிக வயதானவர். அப்பொழுது அந்த மனைவி வருவார்கள், யா ரசூலல்லா, யா ரசூலல்லா, அந்த ரெண்டு நபர்களும் வாலிபர்கள் யா ரசூலல்லா, அவர்கள் தங்கள் மனைவியை பிரியலாம். கிலாடிபின் உம்மையா வயதானவர் யா ரசூலல்லா, நான் இல்லாவிட்டால் அவர் சாப்பிட மாட்டார் யா ரசூலல்லா, நான் இல்லாவிட்டால் அவரை யாரும் பராமரிக்க முடியாது யா ரசூலல்லா, நான் வேண்டுமையானால் அவருக்கு மனைவியாக இல்லை, அவருக்கு ஒரு வேலைக்காரியாக பணிவிடை செய்யட்டுமா யா ரசூலல்லா? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கிலாடிபின் உம்மையா மனைவிக்கு மாத்திரம் அனுமதி கொடுத்து சொல்வார்கள், என்றாலும் அவரை உன்னோடு உறவு கொள்ள அனுமதித்து விடாதே. அப்பொழுது அந்த மனைவி சொல்வார்கள், யா ரசூலல்லா, இப்பொழுது அவருக்கு அந்த சிந்தனையே வரமறுக்கிறது யா ரசூலல்லா, எப்பொழுது பார்த்தாலும் அழுது கொண்டே இருக்கிறார், உறவு கொள்ளக்கூடிய சிந்தனை எல்லாம் அவருக்கு இல்லை யா ரசூலல்லா என்று சொன்னவர்களாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்து கிலாடிபின் உம்மையாவினுடைய மனைவியோ கிலாடுக்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டி, வெறும் பணிவிடை மாத்திரம் செய்வதற்காக வேண்டி இப்பொழுது கிலாடிபின் உம்மையாவினுடைய வீட்டுக்கு அந்த ஒரே ஒரு பெண்மணிக்கு மாத்திரம் அனுமதி கொடுப்பார்கள். இப்படி 40 நாட்கள் கலந்துவிடும், எந்த நபித்தோடு பேச மாட்டார்கள், பள்ளிவாசலுக்கு சென்றால் யாரும் பழக மாட்டார்கள், வியாபாரத்திற்கு சென்றால் யாரும் வியாபாரம் செய்ய மாட்டார்கள், காசு கொடுத்தால் யாரும் பொருள் கொடுக்க மாட்டார்கள். அல்லாஹ் புத்தகத்தில் பதிவு செய்கிறார், அந்த நபித்தோழர்களினுடைய அப்படி வாழ்க்கை எல்லாம் உண்மை பார்த்திருக்கிறார். அல்லாஹ் அவருடைய தூதரிடத்தில் இத்தனை சிரமங்களையும் அவர் அனுபவித்தார் உண்மைக்காக வேண்டி. இப்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 50வது நாள் ஃபஜ்ர் தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. 50வது நாளினுடைய ஃபஜ்ர் தொழுகை காபூர் மாலிக்கும் மற்ற நபித்தோழர்களும் பள்ளிவாசலில் தொழுதால் நபித்தோழர்கள் பேச மறுக்கிறார்களே என்பதற்காக வேண்டி தங்கள் வீடுகளிலேயே தொழுது கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இப்பொழுது காபூர் மாலிக்கிற்கு அந்த ஃபஜ்ர் தொழுதவுடன் ஒரு நபித்தோழர் ஒரு மலைக்கு மேலே ஏறியவராக கத்துவார், அப்ஷிரு யா காபூர் மாலிக்,
தாங்கள் கலந்து கொள்ளாத அந்த போரில் இல்லாத காரணத்தை சொல்லி
தப்பித்தார்கள். அவர்கள் தங்கக்கூடிய இடம் நரகம் தான். அவர்களை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்பதாக அல்லாஹ் ரப்புல்லாஹி வசனத்தில் இருக்கிறான். இவ்வாறாக அல்லாஹ் உங்களுடைய தூதர் தன் வாழ்க்கையில் இறுதியாக கலந்து கொண்ட ஹிஜ்ரி 9 ஆண்டு தபூக் யுத்தத்தினுடைய வரலாறு இப்படியாக முடிகிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அல்லாஹ்வுடைய தூதரினுடைய இறுதி வாழ்க்கையும் இறுதி உபதேசங்கள் எல்லாம் எப்படி இருந்தது என்பதை நாம் நாளைய தினத்திலிருந்து பார்க்கலாம். அப்போது கூறுகிறதா அஸ்தஃபிருல்லாஹி வலக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.